கண்ணுக்கு ஆதாரமாக நெருப்பு என்ற பூதமும், இங்க புறத்தே உள்ள நெருப்பு வேற, கண்ணுக்கு ஆதாரமாக கண்ணுக்கும் உள்ளாக இருக்கு, கண் இந்திரியம், கண் என்ற உறுப்பு கண் இந்திரியம் இருக்கின்றது, இந்த கண் இந்திரியத்துக்கு ஆதாரமாக நெருப்பு என்ற பூதம் உள்ளே இருக்கின்றது அகத்தை. அந்த நெருப்பு என்ற பூதத்துக்கும் பற்றுக்கோடாக உருவ தன்மாத்திரை இருக்கின்றது. ஆகவே கண்ணானது நெருப்பு என்ற பூதத்தை பற்றுக்கோடாக கொண்டு அந்த நெருப்பு பூதத்திற்கு பற்றுக்கோடாக உள்ள உருவ தன்மாத்திரையையும் துணை கொண்டு புறத்தே உள்ள உருவம் என்ற விடயத்தை அறிகின்றது. ஆகவே இப்படி கண் என்ற ஒரு எடுத்துக்காட்டை வைத்துக் கொண்டு பார்த்தோம் என்றால், கண்ணுக்கு ஆதாரம் நெருப்பு என்ற பூதம், அது அகப்புற பூதம். அந்த நெருப்புக்கும் ஆதாரமாக இருக்கின்ற உருவ தன்மாத்திரை அகப்பூதம் என்று நாம் அகப்புற பூதத்தையும் புறப்பூதத்தையும் அறிந்து கொள்ளலாம். ஆக இந்த செய்தியானது அளவு இலக்கணத்திலே உள்ள அந்த வாயுக்காட்சி அல்லது இந்திரிய காட்சி அதை சொல்லக்கூடிய அந்த பாடலின் துணை கொண்டு நாம் அறியத்தக்கதாக உள்ளது. அந்த பாடலானது உயிரினோடு உணர்வு வாயில் ஒளி உரு ஆதி பற்றி செயலுறு விகற்பம் என்று தெரிவது இந்திரிய காட்சி என்று வரக்கூடிய பாடல், அளவை இலக்கணத்திலே ஆறாவது பாடல். அந்த பாடலை சிந்திக்கும்படி கேட்டுக்கொண்டு இனி அடுத்த பாடலை நாம் பார்க்கலாம். ஆக இதுகாரும் பார்த்த பாடல்கள் மூலம் 36 தத்துவங்கள் குறித்த செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம். கடைசியா எஞ்சி இருந்தவை பஞ்சபூத தத்துவங்கள் தான், அவை குறித்த செய்திகளையும் 3 பாடல்களிலே சொல்லிவிட்டார்கள். எனவே 36 தத்துவங்களையும் விளக்கே ஆகிவிட்டது. இனி வந்து இந்த 36 தத்துவங்கள் எப்படின்னா, சுத்த தத்துவங்கள் 5 ஏற்கனவே சொல்லியாச்சு, முன்னமே சொல்லியாச்சு. அதுதான் வருகின்ற பாடல்ல ஆசிரியர் முதலடியிலே நமக்கு நினைவுபடுத்துகின்றார். சுத்த தத்துவங்கள் என்று முன்னமே சொன்ன 5. ஏன்னா இப்ப வித்யா தத்துவங்களையும் அசுத்த தத்துவங்களையும் தான் விளக்கி சொல்லியிருக்கின்ற. அப்ப சுத்த தத்துவங்கள் வரவில்லையே, இனிதான் வருமோ என்று நாம் நினைத்தோம் என்றால், அப்ப ஆசிரியர் ஞாபகப்படுத்துகின்றார், அது முன்னமே சொல்லியாகிவிட்டது. சுத்த தத்துவங்கள் என்று முன்னமே சொன்ன 5, அப்புறம் இப்போ சொன்ன இந்த வித்யா தத்துவங்கள், அப்புறம் அசுத்த தத்துவங்கள், ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவங்களும் அசுத்த தத்துவங்கள் தான், வித்யா தத்துவங்களுக்கு அப்புறம் ஆன்ம தத்துவங்கள், எல்லாம் சேர்ந்து 36 என்று குறிப்பிடுகின்றார். அவற்றுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளையும் குறிப்பிட்டு காட்டுகின்றார். அந்த பாடலை இப்பொழுது நாம் காணலாம். சுத்த தத்துவங்கள் என்று முன்னமே சொன்ன 5, இத்தகமையின் இயம்பும் இவை 31 தத்துவம் 36, சைதன்யங்கள் 5, சித்த சித்து ஆன்மா 1, 30 அசித்தே செப்பில் என்று சொல்கின்றார். சுத்த தத்துவங்கள் என்று முன்னமே சொன்ன 5, என்ன முன்னமே, இந்த அதிகரணம் தானே தத்துவங்களை பற்றி சொல்ற அதிகரணம், அப்ப இதுல சொல்லாம முன்னமே முதல் சூத்திரத்திலே ஏன் சொன்னாங்க அப்படின்னா, ஒரு இயைபு பற்றி அங்க சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் பொருந்தி வந்தது சொன்னார்கள். அதான் பொதவுரையில தெளிவா குறிப்பிடுகின்றார்கள். பொழிப்புறையை தழுவித்தான், பொழிப்புறையில அற்புதமா நம்ம சுவாமிகள் குறிப்பிடுகின்றார்கள், அப்படியே தழுவி குறிப்பிடுகின்றார்கள். இயைபு பற்றி மேலை சூத்திரத்தில் கூறி போந்த சுத்த தத்துவங்கள் 5, இத்தகமையின் இயம்பும் இவை 31, அதாவது இங்க சொன்னார்களே இந்த அதிகரணத்தில், ஈண்டு குணம் பொருந்த கூறிய தத்துவம் 31 உளப்பட, வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24, சேர்த்து 31, 31 உளப்பட, அதாவது முந்தைய சூத்திரத்திலே ஓர் இயல்பு பற்றி சொன்ன சுத்த தத்துவங்கள் 5, இந்த சூத்திரத்தில் இந்த அதிகரணத்தில் சொன்ன 31 தத்துவங்களும் சேர்த்து, அந்த 5 31 சேர்த்து 36 தத்துவமா, தொகையால் 36 தத்துவங்களா என்று சொன்னார். இந்த 36 தத்துவங்களிலே முதலே சொன்ன 5 சுத்த தத்துவங்கள் அவை என்னவென்று சொல்லப்படும் என்று சொன்னால், சைதன்யங்கள் என்று சொல்லப்படும், அதான் சொன்னார்கள். செப்பில் 5 சைதன்யங்கள், பாட்டில் இறுதியில் இருக்கின்றது செப்பில் அப்படின்ட்டு இருக்கு. செப்பில் சொல்லுமிடத்து, செப்பில் சொல்லுமிடத்தே 5 சைதன்யங்கள், இவற்றுள் முன்னைய 5, அதாவது மேலை சூத்திரத்தில் கூறி போந்த சுத்த தத்துவங்கள் 5, அவை என்னவென்று சொல்லப்படும், சைதன்யங்கள் என்று சொல்லப்படும். சைதன்யங்கள்னா அறிவுள்ள பொருள்கள் அர்த்தமாயிருத, சேதனங்கள் அர்த்தமாயிருத, சேதனம் சைதன்யம், சேதனமா இருப்பது சைதன்யம். ஆனா தத்துவங்கள் எல்லாமே சடந்தானே, அதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் நம்முடைய சுவாமிகள் என்னவென்றால், சடமாயினும் சிற்சக்திக்கு சுதந்திர வடிவாகலின் சைதன்யம் எனப்படும். சிற்சக்தியோடு, சிற்சக்தினா இது சிவசிற்சக்தி, சிவபெருமானுடைய திருவருள், சிவபெருமானுடைய திருவருளோடு நெருக்கமாக இருப்பது. எந்த வகையில நெருக்கம் அப்படின்னா, வித்யா தத்துவங்களையோ அல்லது ஆன்ம தத்துவங்களையோ சுவாமி எப்படி தோற்றுவிக்கின்றார், நேரடியாக தோற்றுவிக்கவில்லை, அந்தந்த அதிபதிகள் மூலமாகத்தான் தோற்றுவிக்கின்றார். அனந்தேஸ்வரரை கொண்டு வித்யா தத்துவங்களையும், அனந்தேஸ்வரர் வாயிலாக ஸ்ரீகண்டருத்திரரை கொண்டு ஆன்ம தத்துவங்களையும் தோற்றுவிக்கின்றார், காக்கின்றார், எல்லாம் செய்கின்றார். ஆனா சுத்த தத்துவங்களை சிவபெருமான் நேரடியாகவே தொழிற்படுத்துகின்றார். ஆகவே அந்த சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த சுத்த தத்துவங்களை சைதன்யம் அறிவுப்பொருள் உபச்சாரமா சொல்றோம். உபச்சாரம் புரிஞ்சுக்கணும், அதான் சடமாயினும் அப்படின்னு குறிப்பிடுகின்றார். சைதன்யம் அறிவுப்பொருள் சொன்னது உபச்சாரம் தான். ஆன்மா ஒன்று சித்த சித்து, சரி, ஐந்து தத்துவங்கள் சைதன்யம் உபச்சாரமா சொல்லப்படுது. சரி, ஐந்து போக ஏனைய 31 ஆன்மா ஒன்று சித்த சித்து. ஆன்மாவே ஒரு தத்துவமாக சொல்லப்படுகின்றது அல்லவா, புருட தத்துவம். அந்த புருட தத்துவத்தை என்னன்னு சொல்றது, சைதன்யம்னு சொல்றதா அல்லது சடம்னு சொல்றதா அப்படின்னா, அதை சித்த சித்து என்று சொன்னார்கள். சித்த சித்து, சித்துன்னா அறிவுடையது, அசித்துனா சடம், ரெண்டு தன்மையும் சேர்ந்திருக்கு. ரெண்டு தன்மையும் அது எப்படி சேர்ந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். சித்துன்னா அறிவுடைய தன்மை, அசித்துன்னா சடத்தன்மை. ஒன்றுக்கொன்று முரண்பட்ட இரண்டு தன்மைகள் ஒரு பொருளிடத்தில் இருக்க முடியாது. ஒரு பொருள் ஒன்று சித்தாக இருக்கணும் அல்லது சடமா இருக்கணும். இத சித்த சித்துன்னு சொன்னா எதுக்காக சொன்னார்கள் என்றால், சார்ந்ததன் வண்ணமாய் விளங்குவது. அதனால புருட தத்துவம் ஒன்றும் சார்ந்ததன் வண்ணமாய் சித்த சித்து எனப்படும். அதான் நமக்கு அந்த ஐயம் வரக்கூடாதே, முரண்பட்ட ரெண்டு தன்மைகள் எப்படி இருக்க முடியும்னு ஐயம் வரக்கூடாதுங்கிறதுக்காக உரையில வந்து தெளிவாக சொல்லிவிடுகின்றார்கள். சார்ந்ததன் வண்ணமாக சித்த சித்து எனப்படும். 30 அசித்தே, ஆக 5 போக ஏனைய 31 ஆன்மாவை சித்த சித்துன்னு சொல்லலாம், அது புருட தத்துவம். ஆக 31 இந்த புருட தத்துவத்தை கழிச்சா மீதி 30 அசித்து, அவை வந்து ஜடந்தான். உபச்சாரமா கூட அவற்றை சித்துன்னு சொல்லக்கூடாது. இப்ப சுத்த தத்துவங்களை சித்துன்னு சொன்னாலும் உபச்சாரமா சொல்றோம், உண்மையில் அவையும் சடந்தான். ஆனால் இந்த ஆன்ம தத்துவங்கள் இருக்கின்றனவே, அதுக்கு மேல வித்யா தத்துவங்கள்ல புருட தத்துவம் ஒளிந்து ஏனைய வித்யா தத்துவங்கள், இந்த 30 வந்து அசித்து தான். உபச்சாரமா கூட இவற்றை சித்துன்னு சொல்லக்கூடாது, அசித்து தான் என்று சொன்னார். ஆக இதை நாம் பொழிப்புரையிலே பார்த்தோம் என்றால், இயைபு பற்றி மேலை சூத்திரத்துள் கூறி போந்த சுத்த தத்துவங்கள் 5 ஈண்டு கூறிய தத்துவம் 31 உளப்பட தொகையான் 36 தத்துவமா, இவற்றுள் முன்னைய 5 சடமாயினும் சிற்சக்திக்கு சுதந்திர வடிவாகலில், நேரடியாக சிற்சக்தியினால் தோற்றுவிக்கப்படுதுதான் அது கருத்து, சிற்சக்திக்கு சுதந்திர வடிவாகலில் சைதன்யம் எனப்படும். ஏனை 31 புருட தத்துவம் சார்ந்ததன் வண்ணமாய் சித்த சித்து எனப்படும். அகுதொழிந்த 30 அசித்தனவே படும் என்பதா. சுத்த தத்துவங்களை பற்றி குறிப்பிட்ட முந்தைய பாடலிலே, மேலை சூத்திரத்திலே குறிப்பிட்ட பாடலிலே, சுத்த தத்துவங்கள் சிவன்றன் சுதந்திர வடிவமாகும் அங்க குறிப்பிட்டார்கள். அந்த சொல்லாட்சி அப்படியே எடுத்து இங்க உரையில ஆழ்கின்றார்கள் நம்முடைய சுவாமிகள். அப்படி சுதந்திர வடிவம் குறிப்பிட்டார்களோ, அதனால அங்க சைதன்யங்கள் அறிவுமயமானவைன்னு உபசரித்தார் என்று குறிப்பிடுகின்றார். அங்க சுதந்திர வடிவம்னா பரமேஸ்வரனே நேரடியாக நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்தவித்தை ஆகிய தத்துவங்களை தோற்றுவிக்கின்றார். அதனாலதான் சித்த சித்து என்றது தமிழ் நூலின் முடிவு, தமிழ் நூல் மரபுபடி சித்த சித்துனார். ஏன்னா சித்து என்பதாகட்டும் அசித்து என்பதாகட்டும் இவை வந்து வடமொழி சொற்கள். இவற்றை தமிழ் நூல் வழக்கிற்கு ஏற்ப சொல்லணும்னா எப்படி சொல்லணும், ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். அப்ப தமிழ் மரபுக்கு ஏற்ப சொல்லணும்னா சித்த சித்துன்னு தான் சொல்லணும். இதே இது வடமொழி வழக்குப்படி சொல்லணும்னா சித சித்து, சித்து அசித்து சேர்த்து சொல்லும் போது வடமொழி மரபுப்படி சித சித்து, தமிழ் நூல் மரபுப்படி சொல்லணும்னா சித்த சித்து. சித்த அசித்துக்கு பதிலாக 7 சத்து அசத்து என்று சொல்லக்கூடிய இடத்துல, ரெண்டையும் சேர்த்து சொல்லக்கூடிய இடத்துல சதசத்துன்னு சொல்றாங்க இல்லையா, சதசத்துன்னு சொல்லுவது வடநூல் மரபு. சத் அசத்து என்று அதை சொன்னா அது தமிழ் நூல் மரபு. அந்த மாதிரி இங்க சித்த அசித்து என்று தமிழ் நூலின் முடிவுபடி சொல்லியிருக்கின்றார். செய்யுள்ள எப்படி அந்த இடத்துல வந்தா வந்து ஓசைக்கு ஏற்புடையதா இருக்குமோ அப்படி சொல்வார். இதனானே மேற்கூறி போன்ற தத்துவங்களுக்கு தொகையும் அவற்றது இயல்பும் கூறப்பட்டன. இந்த பாடல்ல இதுகாரம் குறிப்போந்த 36 தத்துவங்களை 3 பிரிவாக பிரித்து அவற்றினுடைய இயல்பையும் சொன்னார். அது உபச்சாரமாக சித்துன்னு சொல்லலாம், சுத்த தத்துவங்கள் 5. ஏனைய 31 புருட தத்துவத்தை வந்து சித்த சித்துன்னு சொல்லலாம், மற்ற 30 தத்துவங்களையும் அசித்துன்னு தான் சொல்லணும் என்று அவற்றின் இயல்பும் கூறப்பட்டன. இனி அடுத்த பாடலிலே இவற்றை இன்னும் விளக்கமாக இந்த மூன்று பிரிவுகளை பற்றியும் கூறுகின்றார். தத்துவங்கள் மூன்று இனமாக இருப்பதை நன்கு விளக்கி காட்டுகின்றார். அடுத்த பாடல்ல ஐந்து சுத்தத்தின் கீழ் ஏழு சுத்தா சுத்தம் அசுத்தம் தந்திடும் புமான் கீழ் எண்மூன்றாய தத்துவம் சீவர்க்கு வந்திடும் பிரேரகாண்டம் மறுவு போக சைத்திரத்தோடு அந்தமில் அணுக்களுக்கு போக்கிய காண்டமாமே என்று சொல்லி மேலும் மூன்று வகையாக சொல்கின்றார். இதிலே நாம் பார்த்தோம் என்று உரையை பார்த்தோம் என்றால் இத்தத்துவம் 36 நூல் முன் ஐந்தும் நடுவன் ஏழும் பின் 24 முறையே சுத்தம் மிச்சிரம் அசுத்தம் எனவும் பிரேரகாண்டம் போக சைத்திருகாண்டம் போக்கிய காண்டம் எனவும் காரணக்குறி பெற்று முத்திரப்படும். மூன்று வகை தத்துவங்களையும் சுத்த தத்துவங்கள் வித்யா தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்கள் என்ற இந்த மூவகை தத்துவங்களையும் மேலும் மூன்று மூன்று பெயர்களோடு குறிப்பிடலாம். அதிலும் ரெண்டு வகை எப்படின்னா சுத்த தத்துவம் சுத்தாசுத்த தத்துவம் அசுத்த தத்துவம் என்று குறிப்பிடலாம். அப்புறம் இன்னொரு வகை காண்டம் என்று சொல்லக்கூடியது பிரேர காண்டம் போக சைத்திரு காண்டம் போக்கிய காண்டம் என்று மூன்றாக குறிப்பிடலாம் சொல்கின்றார். பதவுரையை பார்த்தோம் என்றால் இத்தத்துவம் 36 நூல் முற்கூறிய ஐந்து தத்துவமும் சுத்தமாகிய ஐந்து தத்துவத்தின் கீழாக நடுவன் ஏழு தத்துவமும் ஏற்கனவே சுத்த தத்துவங்கள் என்று முன்னமே சொன்ன ஐந்தும் அப்படின்னு போன பாடலே சொல்லியாச்சு ஐந்து சைதன்யங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகவே ஏற்கனவே சொன்னதுனால அந்த ஐந்து தத்துவங்களை வழிமொழிந்து கூறினார். இங்க சுத்த தத்துவங்கள் ஐந்து இருக்கின்றன சொல்ல வேண்டாம், ஏற்கனவே அது சுத்தம்னு சொல்லியாச்சு. ஏனையவற்றை வந்து அவை எப்படி இருக்கு சித்தா அசித்தா எப்படி சொல்லலாம் உபச்சாரமா அப்படிங்கறது போன பாடல சொன்னது. இப்ப அவற்றுக்கு தலைப்பு கொடுக்கின்றார்கள். அதுல முதல் ஐந்து தத்துவங்களுக்கு சுத்த தத்துவம் தலைப்பு போன பாடலே பெறப்பட்டது, மற்ற ரெண்டு வகைக்கும் தான் தலைப்பு கொடுக்கணும். அதனால சுத்த தத்துவங்கிறத வழிமொழிந்து கொள்கின்றார். அஞ்சு சுத்த தத்துவங்கள் பார்த்தன அவற்றின் கீழாக இருக்கின்ற ஏழு தத்துவங்கள் சுத்தா சுத்தம் எது வித்யா தத்துவங்கள் தான். அவை சுத்தா சுத்தம் சுத்தம் அசுத்தம் ரெண்டாவும் சொல்லலாம், ரெண்டு தன்மையும் இருக்கு. அதனால சுத்தா சுத்தம் என்னன்னா சுத்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய அனந்தேஸ்வரராலே இந்த வித்யா தத்துவங்கள் தொழிற்படுகின்றன. அப்போ சுத்தமாயின் தொடர்பு அவற்றுக்கு இருக்கின்றது. அதே சமயத்தில் அசுத்தமாயில் தான் இந்த வித்யா தத்துவங்கள் தோன்றியுள்ளன, எனவே அசுத்த சம்பந்தம் இருக்கு. அதனால சுத்தா சுத்தம் சுத்தம் அசுத்தம் ரெண்டோடைய கலப்பு, கலப்பு என்பதை மிச்சிரம் என்று சொல்வார்கள். ஆகவே மிச்சிர தத்துவம் என்றும் சொல்லலாம் சுத்தா சுத்தம் என்றும் சொல்லலாம். எவற்றை சொல்லலாம் வித்யா தத்துவங்களை சொல்லலாம். ஆக முதலில் சொன்ன ஐந்து சுத்த தத்துவங்கள் அவற்று கீழாக இருக்கக்கூடிய ஏழு வித்யா தத்துவங்களும் சுத்தா சுத்தம். சுத்தமாகிய ஐந்து தத்துவத்தின் கீழாக நடுவன் நடுமத்தியில இருப்பவை ஏழு தத்துவமும் அவை வந்து சுத்தா சுத்தம். பொருந்திய புருட தத்துவத்தின் கீழாக பின் 24 ஆகிய தத்துவமும் புருட தத்துவத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஆன்ம தத்துவங்கள் 24 என்னன்னு சொல்றது அவற்றை வந்து அசுத்தம்னு சொல்லணும். அதான் முறையேன்னு வைத்து பதவுரையில சொல்லிட்டாங்க. முறையே சுத்தம் மிச்சிரம் அசுத்தம் ஏற்கனவே சொன்ன ஐந்து சுத்த தத்துவங்கள் அவை சுத்தம். அவற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய வித்யா தத்துவங்கள் சுத்தா சுத்தம் என்பதனாலே மிச்சிரம். அதுல புருட தத்துவத்துக்கு கீழே இருக்கூடிய ஆன்ம தத்துவங்கள் 24 அசுத்தம். சீவர்க்கு வந்திடும் பிரேரகாண்டம் இந்த சுத்தம் சுத்தா சுத்தம் அசுத்தம் என்பதை வேறு தலைப்புகளில் சொல்ல வேண்டும் என்றால் பிரேரகாண்டம் போக சைத்திரத்தோடு போக்கிய காண்டம் என்று சொல்லணும். சுத்த தத்துவங்களை பிரேரகாண்டம் என்றும் வித்யா தத்துவங்களை சுத்தா சுத்தமாகிய வித்யா தத்துவங்களை போக சைத்திர காண்டம் என்றும் ஆன்ம தத்துவங்களை போக்கிய காண்டம் என்றும் கூறலாம். அதைத்தான் சொல்கின்ற உயிர்கள் அனுபவத்திற்கு ஏதுவாகும் பிரேரகாண்டம் பொருந்திய போக சைத்திரு காண்டத்துடன் எண்ணிலா உயிர்களுக்கு போக்கிய காண்டம் எனவும் காரணக்குறி பெற்று முத்திரப்படும் என்க காரணத்தோட பெயர் வச்சிருக்காங்க. சுத்த தத்துவங்களுக்கு பிரேர காண்டம்ங்கிற பெயர் காரணத்தோட வச்சிருக்காங்க, காரண பெயர். அந்த மாதிரி வித்யா தத்துவங்களுக்கு போக சைத்திரு காண்டம் அதுக்கும் காரணம் இருக்கு பெயர் வச்சதுக்கு. காரண காரணக்குறி பெற்று முத்திரப்படும் சுவாமிகள் உரையில குறிப்பிடுறாங்க. ஆன்ம தத்துவங்களுக்கு அது மாதிரி போக்கிய காண்டம் பெயர் வச்சதுக்கும் காரணம் இருக்கிறது. என்ன காரணம் கேட்டா சுவாமிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவை காரணக்குரியாமாறு உய்த்து உணர்ந்து கொள்க. என்ன காரணம் நீங்கள் உய்த்து உணர வேண்டும் என்று சொல்லி அந்த ஆற்றலை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். பேர்களை பார்த்தா சமஸ்கிருத பேர்கள் இல்லையா, ஆனாலும் சமஸ்கிருதத்துல நமக்கு அந்த அளவுக்கு உய்த்துணரக்கூடிய ஆற்றல் இருக்கணும்னு சுவாமிகள் நம்ம எதிர்பார்க்கின்றார். பாருங்க அந்த பொருளை சுவாமிகள் எழுதல, இவை காரணக்குரியாமாறு உய்த்து உணர்ந்து கொள்க, கொஞ்சம் ஆற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்துகின்றார். ஆக பிரேரித்தல் என்று சொன்னால் செலுத்துதல் அர்த்தம். சுத்த தத்துவங்களுக்கு வேலை என்ன, கீழே உள்ள வித்யா தத்துவங்களை செலுத்துதல் தான். நம்மோடு நேரடியாக வந்து சுத்த தத்துவங்கள் வந்து தொடர்பு கொள்ள மாட்டான், தமக்கு கீழே உள்ள தத்துவங்களே அவை செலுத்தும். ஆகவே அது செலுத்துகின்ற பகுதி, அதனால சுத்த தத்துவங்களுக்கு பிரேரகாண்டம்னு பேர் வந்தது. அப்புறம் சுத்த தத்துவங்களுக்கு அப்புறம் உள்ள ஏழு தத்துவங்கள் அவை வித்யா தத்துவங்கள். வித்யா தத்துவங்களுக்கு என்ன பேர் வச்சாங்க? போக சைத்துரு காண்டம். போக சைத்துரு என்றால் போகம் நுகர்வோன் என்று பொருள் சொல்வார்கள், போகத்தை நுகர்பவன். இந்த ஆன்மா இருக்கே இது ஆணவ மலத்துக்குள்ள அழுந்தி தான் ஒரு பொருள் இருக்கின்றோம்னு கூட உணர்வின்றி கிடக்கின்றது, சித்தாக இருந்தும் சடம் போன்று கிடக்கின்றது. அப்போ இது வந்து போகத்தை நுகர்வோன் என்ற நிலைக்கு இந்த ஆன்மாவை உயர்த்தணுமே. இப்படி கிடக்கிற ஆன்மாவுக்கு போய் பொறிகள் அந்த கரணங்கள் கொடுத்து என்ன பயன்? ஆகவே இந்த ஆணவமன சக்தியை சிறிதே ஒடுக்கி இந்த ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல்களை சிறிதளவு விளக்கினால்தான் இந்த ஆன்மா அந்த கரணங்களையும் இந்திரியங்களையும் பயன்படுத்த முடியும். அதனால இந்த ஆன்மாவை போகம் நுகர்வோன் என்ற நிலைக்கு உயர்த்தக்கூடிய தத்துவங்கள் அவை வித்யா தத்துவங்கள் அல்லவா? ஆகவே போகம் நுகர்வோன் என்ற நிலைக்கு ஆன்மாவை உயர்த்தக்கூடிய அந்த வித்யா தத்துவங்களை போக சைத்திரு காண்டம் என்று சொல்கின்றார். போக சைத்தல் என்றால் போகம் நுகர்வோன் என்று சொல்வார். அப்புறம் போக்கிய காண்டம், போக்கியம் அதாவது அனுபவிக்கப்படுபவை, அனுபவிக்கப்படுபவை அதெல்லாம் போக்கியம், போக்கியமாக வருபவை அதெல்லாம் ஆன்மதத்துவம். ஆன்மதத்துவங்கள் வாயிலாகத்தான் ஆன்மாவானது அனுபவத்தை பெறுகின்றது. அதுலேயும் குறிப்பா அந்த புத்தி தத்துவம் அதுல அழுந்திதானா ஆன்மா சுக துக்க மோக அனுபவங்களை எல்லாம் பெறுகின்றது, இன்ப துன்ப மயக்க அனுபவங்கள். ஆகவே போக்கியமாக வருவதற்கு காரணம் பற்றி இந்த ஆன்ம தத்துவங்கள் போக்கிய காண்டம் என்று சொல்லப்படுகின்றன என்று நாம் காரணங்களை பெரியவர்களுடைய உரை விளக்கத்தின் துணை கொண்டு உய்த்து உணர முடிகின்றது. ஆகவே இங்கு ஐந்து சுத்தம்னு சொன்னது ஏற்கனவே சொன்னது, ஆகவே அது வழிமொழிதல், அதை அனுவாதம்னு சொல்லுவாங்க வடமொழியில, வழிமொழிதல அதான் சுவாமிகள் எழுதுகின்றார்கள். முன்னைய ஐந்தும் சுத்தமாதல் மேற்கூறி போந்தமையின் என்று அனுவதித்தொழிந்தார், அனுவாதமாக சொன்னார். போக சைத்துருவென்னும் வட சொல்லினுள் உகரமும் அதனோடு என்பதனுள் அன்சாரியையும் விகாரத்தா சொக்கன. விகாரம்னா ஏன் அப்படின்னா ஒரு சொல் வந்து செய்யுள்ளவுடைய ஓசையை காப்பதற்காக வேண்டி கொஞ்சம் மாறி நிற்கிறது. அந்த சொல்ல முழுசா நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அங்க செய்யுள்ள கொஞ்சம் ஓசைக்கு வந்து தகராறு வருது. அதனால அந்த சொல்ல சில எழுத்துக்களை உள்ளடக்கி எழுதுவார். இப்ப விகாரத்தால் தொக்கது, செய்யுளுக்காக அந்த சொல் கொஞ்சம் மாறி இருக்கின்றது செய்யுளின் ஓசையை காப்பதற்காக வேண்டி. அப்ப அதுல விடுபட்ட எழுத்துக்கள் அங்க செய்யுள் விகாரத்தால் தொக்கு நிற்கின்றன என்று நாம் கொள்ள வேண்டும். அது மாதிரிதான் போக சைத்திரத்தோடுன்னு இருக்கு, போக சைத்திரு அதனோடு அப்படின்னு நாம விரித்து கொள்ள வேண்டும். போக சைத்திரு அந்த அதுல உகரம் இருக்கின்றது, அதனாலதான் உகரமும் அப்படின்னாங்க. அதனோடுங்கிறது அத்தோடுன்னு இருக்கு, அத்தோடுங்கிற அந்த அன் சாரியை சேர்த்துக்கொண்டால் அத்தோடு என்பது அதனோடுன்னு வந்துடும். ஆகவே அந்த அன் சாரியையும் செய்யுள் விகாரத்தால் தொக்கன. அதனோடு அப்படின்னா போக சைத்திர அதனோடுன்னா அது அங்கதுல அதுங்கிறது பகுதி பொருள் விகுதி தான். போக சைத்திரு காண்டம் வேறு ஒன்றோடு அப்படின்னு அங்க பொருள் வரல. போக சைத்திர அதனோடுன்னா போக சைத்திரு காண்டமாகிய அதனோடுதான். ஆகவே அது பகுதி பொருள் விகுதி. இவை காரணக்குரியாமாறு உய்த்துணர்ந்து கொள்க, அது காரணக்குரிய எப்படி இருக்குன்னு விளக்கம் பார்த்தோம். இதனானே முப்பத்தாறு தத்துவமும் மூவினமாதல் கூறப்பட்டது, மிக முக்கியமான கருத்து. முப்பத்தாறு தத்துவங்களும் மூன்று வகைதான், நாலாவதா ஒரு வகை கிடையாது, மூன்று வகையாதான் சொல்லணும். ஆமா, சுத்த தத்துவங்கள், வித்யா தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள்னு சொல்றோம். இவற்றுக்கு மூன்று தலைப்புகள் இன்னும் இருக்கின்றன. என்ன என்ன? சுத்தம், சுத்தா சுத்தம், அசுத்தம் என்றும் இவற்றை சொல்லலாம். சுத்த தத்துவங்களை சுத்த தத்துவங்கள் சொல்றோம், வித்யா தத்துவங்களை சுத்தா சுத்த தத்துவங்கள் அல்லது மிச்சிர தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்களை அசுத்த தத்துவங்கள் என்று சொல்லலாம். இன்னும் மூன்று வகையாக எப்படி சொல்லலாம்னா இந்த காண்டம்ங்கிற முறையில சொல்லலாம். சுத்த தத்துவங்களை பிரேர காண்டம், வித்யா தத்துவங்களை போக சைத்துரு காண்டம், ஆன்ம தத்துவங்களை போக்கிய காண்டம் என்று இப்படி மூன்று வகையாக சொல்லலாம். எப்படி சொன்னாலும் தத்துவங்கள் எல்லாம் மூன்று வகைதான். இந்த இப்போது நாம் எண்ணி பார்க்க வேண்டும், தத்துவங்கள் எதனில் இருந்து தோன்றின? மாயையில் இருந்து தோன்றின. முதல் காரணம் மாயை தான் இல்லையா? அப்போ இந்த காரியமாகிய தத்துவங்கள் மூன்று வகையாக சொல்லப்படும் என்று சொன்னால் காரணமாகிய மாயையும் மூன்று வகையாகத்தான் சொல்லப்படும். என்னென்று சொன்னால் சுத்த தத்துவங்களுக்கு காரணமாகிய அந்த மாயையை சுத்த மாயைன்னு சொல்லலாம், ஒரே மாயை தான் மூன்று வகையா சொல்லலாம். சுத்த தத்துவங்களுக்கு காரணமாக இருக்கின்ற அந்த பகுதியை சுத்த மாயை, மிச்சிர தத்துவங்கள் இந்த வித்யா தத்துவங்கள் இருக்கின்றனவே அவை சுத்தம் அசுத்தம் கலப்பு மிச்சிர தத்துவங்கள், அவற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடிய போதே மிச்சிரமாயை அல்லது சுத்தாசுத்தமாயை. அத மாதிரி இந்த ஆன்ம தத்துவங்கள் அவை அசுத்தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள். அதுல பிரகிருதி மாயை என்று இருக்கின்றது, அதுல இருந்தா அந்த ஆன்ம தத்துவங்கள் 24 வருது, அது பிரகிருதி மாயை. ஆகவே சுத்தமாயை, மிச்சிரமாயை, பிரகிருதி மாயை என்று மாயையை மூன்று வகையா சொல்ல வேண்டும். அல்லது மிச்சிரத்தை நீங்க வந்து தன்மையான அசுத்தம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை என்று சொல்லணும். ஆகவே ஒன்று சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயைன்னு சொல்லணும், அல்லது சுத்தமாயை அசுத்தமாயை ஆகிய அந்த வித்யாதத்துவங்களை அனந்தேஸ்வரரோட சம்பந்தம் இருப்பதனால சுத்தாசுத்தம்னு சொன்னோம்னா பிரகிருதி மாயை அசுத்தமாயைன்னு சொல்லிடும். ஆகவே தத்துவங்கள் மூன்று வகையாக இருப்பது போல அவற்றின் காரணமாகிய மாயையும் மூன்று வகையாகத்தான் இருக்க முடியுமே ஒழிய நான்கு வகையாக இருக்க முடியாது. ஆகையினாலே சுத்தம், அசுத்தம், மிச்சிரம், பிரகிருதின்னு நாளாக சொல்வது பிழைதான், அதில் நமக்கு ஐயமே இல்லை. ஆக இவ்வாறு தத்துவங்கள் மூவினமாக கூடிய இந்த அருமையான செய்தியினை இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். இந்த அரிய பாடலினை சிந்தித்த அளவிலே இனி இரண்டு பாடல்கள், அவை சிறந்த விளக்கங்களோடு இறுதி பாடல் விரிவான விளக்கத்தோடும் இருக்கின்றது. அவற்றை வரக்கூடிய சிந்தனையிலே குருவர்களாலே சிந்திக்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இந்த சிவஞான சித்தியார் மாதவ சிவஞான யுகர் பொழிப்புரை 16வது குருமூர்த்தியுடைய பதவுரை துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் பாலித்த சீர்வர் சீர் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருடி கமலங்களை அடியேன் பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். திரு சிற்றம்பலம்.